சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 7, 2022. தலைப்ப ஆவி கோல்டன் உரை யோவான். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு யோவான். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாமென்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பாடம் பிரசங்கம் பைபிளில் இருந்தது யோபு. மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வவல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். யோவான். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கொரிந்தியர். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். மத்தேயு. மற்றும் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது. மத்தேயு. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சப் பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாத்து. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாத்து. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். மத்தேயு. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. எபிரேயர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ கொத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. லூக்கா. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்தது. தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரி அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரி தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்தது. தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, தீட்டன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். கொரிந்தியர். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியையன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியையன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்மசுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவுமாட்டான். கொரிந்தியர். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேதது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேதது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேதது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேதது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேதது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். மேரி பெக்கர் இட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஃபிர்மமென்ட் ஆன்மீக புரிதல், உண்மைக்கும் பிழைக்கும் இடையே, ஆவி மற்றும் பொருள் என்று அழைக்கப்படுபவற்றுக்கு இடையே உள்ள அறிவியல் கோடு. ஆன்மீக புரிதல், இதன் மூலம் மனித கருத்தாக்கம் பொருள் உணர்வு சத்தியத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது வானமாகும். உணர்வை உயர்த்தி எல்லா உண்மைக்கும் இட்டு செல்லும் புரிதலை ஆவி அளிக்கிறது. சங்கீதக்காரன் கூறுகிறார், உயரத்திலுள்ள கர்த்தர் திரளான தண்ணீரின் இறைச்சலை விட, ஆம், கடலின் வலிமையான அலைகளை விட வலிமையானவர். ஆன்மீக உணர்வு என்பது ஆன்மீக நன்மையின் பகுத்தறிவு. புரிதல் என்பது உண்மைக்கும் உண்மையற்றதற்கும் இடையிலான எல்லை கோடு. ஆன்மீக புரிதல் மனதை விரிவுபடுத்துகிறது. வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு மற்றும் தெய்வீக உணர்வை நிரூபிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக ஆதாரத்தை அளிக்கிறது. இந்த புரிதல் அறிவு சார்ந்ததல்ல, அறிவார்ந்த சாதனைகளின் விளைவு அல்ல. இது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்ட அனைத்து விஷயங்களின் உண்மை. கடவுளின் கருத்துக்கள் அழியாத, தவறாத மற்றும் எல்லையற்றவைகளை பிரதிபலிக்கின்றன. சாவுக்கேதுவான, பிழையான மற்றும் வரையறுக்கப்பட்டவை மனித நம்பிக்கைகள். அவை தங்களுக்கு சாத்தியமில்லாத ஒரு பணியை பகிர்ந்து கொள்கின்றன. இது பொய்யையும் உண்மையையும் வேறுபடுத்துகிறது. அசலை போல் முற்றிலும் மாறுபட்ட பொருள்கள் அந்த அசலை பிரதிபலிக்காதது. ஆகையால் பொருள் ஆவியின் பிரதிபலிப்பாக இல்லாததால் உண்மையான உட்பொருள் இல்லை. புரிதல் என்பது கடவுளின் ஒரு குணம். இது கிறிஸ்தவ அறிவியலை அனுமானத்திலிருந்து பிரித்து உண்மையை இறுதி செய்கிறது. ஏறக்குறைய 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆவியின் வல்லமையை காட்டி, என்னை விசுவாசிக்கிறவனும் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான் என்று கூறிய இயேசுவை நினைவு கூறுங்கள். உண்மையாக வழிபடுபவர்கள் தந்தையை ஆவியோடும் உண்மையோடும் வணங்குவார்கள். இயேசு போதித்தார், ஆனால் ஒரு கடவுள், ஒரு ஆவி, அவர் மனிதனை தம் சாயலிலும் சாயலிலும் உருவாக்குகிறார். ஆவியின் பொருள் அல்ல. மனிதன் எல்லையற்ற உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பை பிரதிபலிக்கிறான். மனிதனின் இயல்பு இவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டது. வேதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உருவம் மற்றும் உருவம் என்ற சொற்களால் குறிக்கப்பட்ட அனைத்தையும் உள்ளடக்கியது. இயேசு ஒருமுறை தம் மாணவர்களுடன் பயணித்த போது அவர்களின் எண்ணங்களை அறிந்தார். அவற்றை அறிவியல் பூர்வமாக படித்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறே அவர் நோயை கண்டறிந்து நோயுற்றவர்களை குணப்படுத்தினார். அதே முறைக்கு பிறகு எபிரேய தீர்க்கதரிசிகளால் பெரிய தருணத்தின் நிகழ்வுகள் முன்னறிவிக்கப்பட்டன. எங்கள் குரு இந்த சக்தியின் குறைபாட்டை கடிந்து கொண்டார். ஓ நயவஞ்சகர்களே, நீங்கள் வானத்தின் முகத்தை பகுத்தறிய முடியும், ஆனால் காலத்தின் அடையாளங்களை உங்களால் அறிய முடியவில்லையா? யூதர் மற்றும் புரஜாதியார் இருவரும் கடுமையான உடல் உணர்வுகளை கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் மனிதர்களுக்கு ஆன்மீக உணர்வு தேவை. இயேசு ஒருமுறை கேட்டார், என்னை தொட்டது யார்? இந்த விசாரணையானது உடல் ரீதியான தொடர்புகளால் மட்டுமே நிகழ்கிறது என்று கருதி அவருடைய சீடர்கள், திரளான மக்கள் உங்களை திரளுகிறார்கள் என்று பதிலளித்தனர். மற்றவர்கள் செய்யாதது போல இயேசுவுக்கு தெரியும், அது ஒரு விஷயமல்ல. ஆனால் மரண மனம் யாருடைய தொடுதல் உதவிக்கு அழைத்தது? அவரது விசாரணையை மீண்டும் மீண்டும் ஒரு நோய்வாய்ப்பட்ட பெண்ணின் நம்பிக்கையால் அவர் பதிலளித்தார். இந்த மன அழைப்பின் மீதான அவரது விரைவான பயம் அவரது ஆன்மீகத்தை விளக்கியது. அதை பற்றிய சீடர்களின் தவறான எண்ணம் அவர்களின் பொருளுணர்வை வெளிக்கொணர்ந்தது. ஆன்மீக உண்மைகள் தோன்றுவதற்காக தவறான நம்பிக்கைகள் மற்றும் பொருள் ஆதாரங்களின் சிந்தனையை விளக்குவது இது ஒரு பெரிய சாதனையாகும். இதன் மூலம் நாம் பொய்யை துடைத்துவிட்டு உண்மைக்கு இடம் கொடுப்போம். இவ்வாறு நாம் உண்மையில் ஆலயத்தை அல்லது உடலை நிறுவலாம். அதை கட்டியவரும் படைத்தவரும் கடவுளே. கிறிஸ்துவர் விஞ்ஞானிகள் பொருள் உலகில் இருந்து வெளியே வந்து தனித்தனியாக இருக்க அப்போஸ்தலிக கட்டளையின் நிலையான அழுத்தத்தின் கீழ் வாழ வேண்டும். பவுல் சொன்னார், ஆன்மீக சிந்தனையுடன் இருப்பது வாழ்க்கை. நாம் கடவுளை அல்லது வாழ்க்கையை அணுகுகிறோம். நமது ஆன்மீகத்தின் விகிதத்தில் உண்மை மற்றும் அன்பின் மீதான நமது விசுவாசம். அந்த விகிதத்தில் நாம் அனைத்து மனித தேவைகளையும் அறிந்திருக்கிறோம். மேலும் நோயுற்றவர்கள் மற்றும் அவர்களை குணப்படுத்தும் நோக்கத்திற்காக பாவம் செய்பவர்களின் எண்ணங்களை அறிய முடிகிறது. எந்த வகையான பிழையும் கடவுளின் சட்டத்திலிருந்து மறைக்க முடியாது. கிறித்துவத்தின் விஞ்ஞானம் ஒரு பொருள் யுகத்தால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, ஏனெனில் இது ஆவியின் ஆவிகள் அல்ல குணப்படுத்தும் செல்வாக்கு ஆகும். இது பொருள் உணர்வுகளால் புரிந்து கொள்ள முடியாது. இது ஆன்மீக ரீதியாக மட்டுமே உணர முடியும். நம்பிக்கைகள், கோட்பாடுகள் மற்றும் மனித கருதுகோள்கள் கிறிஸ்தவ அறிவியலை வெளிப்படுத்தவில்லை. மிக குறைவாக அவர்களால் அதை நிரூபிக்க முடியும். உண்மையில் மிகவும் நெருக்கமான பிழை உண்மையை உருவகப்படுத்துகிறது மற்றும் பொருள் என்று அழைக்கப்படுவது அதன் சாராம்சத்தை ஒத்திருக்கிறது. மரணம் மனது, மேலும் வலிமையற்ற பிழை ஒரு நம்பிக்கையாக மாறும். ஒரு பொய்யான நம்பிக்கையானது எல்லையை கடக்காமல் உண்மையை அணுகும் போது தெய்வீக அன்பினால் அழிக்கப்பட்ட பிறகு அது ஒரு மாயையாகவே இல்லாமல் போகிறது. அது அழிவுக்கு முதிர்ச்சியடைகிறது. நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு தெளிவாக அதன் பிழை, அதன் களத்தில் உயர்ந்த தெய்வீக ஆவி எல்லா விஷயங்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மேலும் மனிதன் ஆவியின் சாயலில் காணப்படுகிறான். பரந்த உண்மைகள் தங்களுக்கு எதிராக மிக அதிகமான பொய்களை வரிசைப்படுத்துகின்றன, ஏனென்றால் அவை மறைப்பிலிருந்து பிழையை கொண்டு வருகின்றன. உண்மையை சொல்ல தைரியம் வேண்டும். உயர்ந்த உண்மை தன் குரலை உயர்த்துவதால் உரத்த குரலில் பிழையாக அலறுகிறது. அதன் தெளிவற்ற ஒளி மறதியில் எப்போதும் அமைதியாகிவிடும். ஆன்மாவின் தெய்வீக ஆற்றலை உணர்வோம். புதிய வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு வருவோம். அழிவுகரமான அல்லது பொருள் சக்தியை அழிக்க முடியாது. நாம் தெய்வீக அதிகாரங்களுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சந்தோஷப்படுவோம். இருப்பது உண்மையான அறிவியல். வாழ்க்கை அல்லது கடவுள் பற்றிய வேறு எந்த கோட்பாடும் மாயையானது மற்றும் புராணமானது. உண்மையான ஆன்மீகத்தின் அமைதியான வலுவான நீரோட்டங்கள், அவற்றின் வெளிப்பாடுகளான ஆரோக்கியம், தூய்மை மற்றும் சுய தீக்குளிப்பு ஆகியவை மனித அனுபவத்தை ஆழப்படுத்த வேண்டும். பொருள் இருப்பு பற்றிய நம்பிக்கைகள் ஒரு வழுக்கை திணிப்பாக கருதப்படும் வரை பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றை கொடுக்கும். தெய்வீக ஆவி மற்றும் கடவுளின் ஆன்மீக பரிபூரண மனிதனின் அறிவியல் நிரூபணத்திற்கான நித்திய இடம். நன்மைக்கு மாறான அனைத்தையும் எதிர்க்கும் ஆவியின் பலத்தில் எழுச்சி பெறுங்கள். கடவுள் மனிதனை இதற்கு திறமையாக ஆக்கியுள்ளார். மேலும் மனிதனுக்கு தெய்வீகமாக வழங்கப்பட்டுள்ள திறனையும் சக்தியையும் எதுவும் குறைக்க முடியாது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. பற்றி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாதது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் துண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.